ओम अज्ञान्तिमिरान्धस्य ज्ञानाञ्जनचलाकया सत्सर्वं मिलितमेन तस्मै श्रीगुरवे नमः। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिं यत्र पातमहं वन्दे श्रीगुरो दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण। सो இன்றைக்கு எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன். சோ இன்றைக்கு வந்து நம்ம மாதவேந்திரபுரியுடைய மகிமைகளையும் அவருடைய லீலைகள், மாதவேந்திரபுரிக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் நடந்தது அப்படிங்கிற உன்னதமான லீலைகளை வந்து இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்கு இருக்கிறோம். யாரெல்லாம் வந்து பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்குறாங்களோ, பக்தருடைய குணாதிசயங்களோட லீலையை பற்றி கேட்குறாங்களோ, அவங்க எல்லா பௌதிக மாசுலேருந்து விடுபட முடியும். சொல்கிறவங்க கேட்குறவங்க எல்லாருமே வந்து அந்த பௌதிக களங்கத்திலிருந்து விடுபட்டு நம்ம வந்து பகவான் மேலே தூய்மையான கிருஷ்ண பிரேமத்தை, கிருஷ்ண பக்தியை அடைவோம். ஸோ மாதவேந்திரபுரி பகவான் ஸ்ரீ சைத்தன்யர், சைத்தன்ய மகாபிரபு எப்போல்லாம் இந்த உலகத்தில் அவதரிக்கிறாரோ அப்போ சகாக்களோடு வராங்க. சைத்தன்ய மகாபிரபு 500 வருடங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்தில் திருவவதாரம் பண்ணாங்க. சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் செய்கிறதுக்கு முன்னாடி அவர் சில பக்தர்களை, ஆச்சாரியர்களை இங்கே அமுச்சு வச்சாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஜெகநாத் மிஸ்ரர், சச்சி மாதா, ஹரிதாஸ் தாக்கூர், அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், இந்த மாதிரி நிறைய பக்தர்கள், ஈஸ்வரபுரி, இவங்கெல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு முன்னாடியே வந்து இந்த பூலோகத்தில் தோன்றி லீலைகள் புரிய ஆரம்பித்தாங்க. அதுபோல் ஸ்ரீபாத் மாதவேந்திரபுரியும் வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த பூலோகத்தில் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே சைத்தன்ய மகாபிரபுனால அனுப்பி வைக்கப்பட்டவர். மாதவேந்திரபுரி பார்த்திங்கன்னா மிக உன்னதமான ஒரு தூய்மையான வைஷ்ணவ ஆச்சாரியர். அவர் குறிப்பாக நம்முடைய பிரம்ம மாத்துவ கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், இந்த கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில், இந்த மாத்துவ சம்பிரதாயத்தில் மாதவேந்திரபுரியிட்டிருந்து தான் வந்து இந்த கிருஷ்ண பிரேமம் அப்படிங்கிறது வந்து மிக வெகுவாக, மிக சிறப்பாக வந்து விநியோகம் செய்யப்பட்டது. அதற்கு முன்பாக வந்து மாதவேந்திரபுரிக்கு முன்பாக அவ்வளவா கிருஷ்ண பிரேமம் வந்து விநியோகிக்கப்படலை. அதனால நம்ம சம்பிரதாயத்தில் மாதவேந்திரபுரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரதானமான ஆச்சாரியர். அவர் தான் வந்து இந்த பக்தி கிருஷ்ண பிரேமத்தை வந்து அவர் மூலமாக தான், அவர்கிட்டருந்தா வந்து எல்லாருக்கும் விநியோகிக்கப்படுது. அதனால சைத்தன்ய மகாபிரபு வந்து மாதவேந்திரபுரி மேலே அவ்வளவு தூய்மையான அன்பும் கருணையும் செலுத்துறாரு. மாதவேந்திரபுரியும் வந்து சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு மேலே வந்து அளவில்லாத அன்பு வச்சிருக்காங்க. மாதவேந்திரபுரி வந்து எப்போவுமே வந்து கிருஷ்ணருடைய நினைவில், கிருஷ்ணருடைய சிந்தனையில் இருப்பாங்க. 24 மணி நேரமும் வந்து மாதவேந்திரபுரி வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு எப்பவுமே பகவானுடைய நாமங்களை உச்சரிச்சுட்டே இருப்பார். பகவானுடைய சிந்தனை, பகவானுடைய நாம ஜபம், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணுறது, இப்படி முழுக்க முழுக்க வந்து கிருஷ்ண பிரேமத்திலே இருக்கக்கூடிய ஒரு மகோன்னதமான ஆச்சாரியர் வந்து ஸ்ரீபாத் மாதவேந்திரபுரி. மாதவேந்திரபுரி அவர்கள் வந்து நித்யானந்த பிரபுவோடைய ஆன்மீக குருவும் ஆவார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. நித்யானந்த பிரபு வந்து சைத்தன்யமாப்புடைய லீலைகள், சைத்தன்யமாப்பு வந்து சங்கீர்த்த நிலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நித்யானந்த பிரபு வந்து பல இடங்களில் தீர்த்த யாத்திரை பிரயாணம் போயிருந்தாங்க. இப்போ அந்த சமயத்தில் வந்து மாதவேந்திரபுரியும் தீர்த்த யாத்திரை வரும்போது ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. ரெண்டு உன்னதமான பக்தர்கள். அதாவது நித்யானந்த பிரபு வந்து சாக்ஷாத் பலராமர், அனந்த ஆதிசேஷருடைய அவதாரம். ஆனாலும் நித்யானந்த பிரபு வந்து ஒரு பக்தருடைய ரூபத்தில் வந்திருக்கிறதுனால அவர் கிருஷ்ணர் பிரேமத்தை வந்து அளவிட முடியாத அளவுக்கு, யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு அவர் கிருஷ்ணருடைய சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க. அதே போல் ஸ்ரீபாத் மாதவேந்திரபுரியும் வந்து கிருஷ்ண பிரேமத்தில் மிக உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நித்யானந்த பிரபுவாகட்டும் மாதவேந்திரபுரியாகட்டும் பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கும் போதோ, பகவானுடைய லீலைகளை கேட்கும் போதோ தங்களையே மறந்துடுவாங்க. சில நேரங்களில் சிரிப்பாங்க, சில நேரம் அழுவாங்க. அது குறிப்பாக மாதவேந்திரபுரி பார்த்தீங்கன்னா வானத்தில் மேகமூட்டம் இருக்கு இல்லையா, இந்த மேகமூட்டம் வந்து அந்த மேகமூட்டத்தை காணும்பொழுதே வந்து சாமசுந்தர கிருஷ்ணருடைய ஞாபகம் அவருக்கு தோன்றிடும். அப்படி பார்க்கச்சே வந்து உலகாகிதம் அடைந்து அவருடைய உடலில் அஷ்டவிதமான சாத்வீக பாவங்கள்லாம் ஏற்பட்டு அவர் எப்பொழுதுமே வந்து ரொம்ப ஆனந்தமான, மிக உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர். அந்த பிரேமம், அந்த பக்தியினுடைய மிக உன்னதமான நிலையை வந்து நம்மளால் வர்ணிக்க கூட இயலாது. ஏன்னா நம்ம வந்து ஆரம்ப நிலையில் பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்கோம், சாதனா பக்தி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க இருந்த நிலை வந்து பிரேம பக்தி, அதாவது மாதுரிய ரசம், மாதுரிய பாவம், அது வந்து பக்தியில் மிக உயர்ந்தமான நிலை. பிருந்தாவனத்து ராத ஸ்ரீமதி ராதாராணி கோபிகள் அவங்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட அந்த உன்னதமான நிலையை வந்து ஸ்ரீபாத் மாதவேந்தர் புரி வந்து அந்த உன்னதமான நிலையில் இருந்தார். ஸ்ரீபாத் மாதவேந்தர் புரி வந்து நித்யானந்த சந்திக்கும் போது ரெண்டு பேரும் மிக்க ரெண்டு பேரும் ஆலிங்கனம் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் தன்னுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரால் தங்களை ஸ்நானம் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே, இப்படி பகவானுடைய நாமத்தை உச்சரித்து ஒருத்தர் ஒருத்தர் ஆலிங்கனம் பண்ணி மிக ஒரு உன்னதமான அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. அப்போ அங்குள்ள பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்ன இப்படி பக்தி இருப்பாங்களா, இப்படி ஒரு அன்பின் வெளிப்பாடாக இது, இந்த அன்பினுடைய வெளிப்பாடை வந்து சாதாரண பக்தர்களால் புரிஞ்சு கொள்ள முடியல. அங்கே உள்ள ஒரு சில தூய பக்தர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடிந்தது. மாதவேந்தர் புரிக்கும் சில நித்யானந்த பிரபுக்கும் ஏற்பட்ட அந்த அன்பு பரிமாற்றம். ஸோ அவ்வளவு உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய பக்தர் ஸ்ரீபாத் மாதவேந்தர் புரி. நித்யானந்த பிரபு ஈவன் நித்யானந்த பிரபு நினைக்கிறாங்க, நான் மாதவேந்தர் புரியை சந்தித்தது மிகப்பெரிய பாக்கியமாக அவர் கருதுறாரு. அதே போல் மாதவேந்தர் புரியும் நித்யானந்த பிரபு சந்தித்தது மிகப்பெரிய பாக்கியமாக கருதுறாங்க. இப்படி ஒருத்தர் ஒருத்தர் மிக உன்னதமான அன்பு பரிமாற்றம் செய்துக்கிறாங்க. இப்படி அதுக்கப்புறம் மாதவேந்தர் புரியும் அவருடைய யாத்திரையை தொடர்ந்து நடத்துகிறாரு. நித்யானந்த பிரபு அவருடைய யாத்திரையை கண்டினியூ பண்ணிடுறாரு. மாதவேந்தர் புரிய லீலையில் வந்து மிக உன்னதமான நிலையை வந்து அவர் பிருந்தாவனத்தில் இருந்தது. மாதவேந்தர் புரி வந்து பல இடங்களில் தீர்த்த யாத்திரை போயிட்டு அவர் பிருந்தாவனம் வர்றார். பிருந்தாவனத்தில் வந்து கிருஷ்ணருடைய லீலைகள் பண்ண இடம் கோவர்தன மலை, ராதா குண்டம், ஷியாம குண்டம், யமுனா நதி, இதையெல்லாம் பார்த்து மிக உன்னதமான பிரேம நிலை அடைந்து அவர் வந்து ரொம்ப ஆனந்தமாக கீர்த்தனம் நர்த்தனம் செய்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ வந்து பிருந்தாவனத்தில் கோவர்தன மலை, கோவர்தன மலை அடிவாரத்தில் வந்து கோவிந்த குண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கோவிந்த குண்டு, குண்டம்னா குளம், குண்டம்னா குளம், கோவிந்த குண்டம்னா கோவிந்தனுடைய அந்த கோவிந்தனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட, அதாவது இந்திரன் வந்து அந்த தீர்த்த இடத்துந்தான் வந்து கோவிந்தனுக்கு கிருஷ்ணாவுக்கு வந்து அபிஷேகம் செய்தாங்க கோவர்தன மலையிலே புரிந்தப்போ. அப்போ அந்த இடம் வந்து கோவிந்த குண்டம்னு அழைக்கப்படுது. அந்த இடத்துல வந்து மாதவேந்தர் புரி பகவானுடைய ஸ்மரணத்திலே ஆழ்ந்துடுறார். அவர் வந்து சில நேரங்களில் சிரிக்கிறார், சில நேரங்களில் தரையில் உருண்டு பிறல்றாரு. அப்படி அந்த அது என்ன சொல்கிறதுன்னா அந்த 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 பக்தியை வந்து நம்மளால் வர்ணிக்கவோ இல்லை அது அதை வந்து முழுமையாக சொல்லவோ கூடிய அந்த தகுதியும் அதுக்குண்டான யோகியதையும் நமக்கு கிடையாதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அது உன்னதமான பக்தியினுடைய வெளிப்பாடு அது. அப்போ மாதவேந்தர் புரி அங்கே வந்து அந்த கோவிந்த குண்டில் உட்காந்துட்டு பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்கார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அப்படி தன்னை மறந்து அவர் பகவான் நாமம் சொல்லும்போது கண்கள் இருந்து கண்ணீர் மழுகுது, உடம்புல அஸ்தவித சாத்வீக பாவங்கள்லாம் ஏற்படுது. அவர் சில நேரங்களை மூர்ச்சி அடைஞ்சிடறாரு, சில நேரங்களில் சிரிக்கிறாரு, மிக உன்னதமான பிரேமத்தில் இருக்கிறார். அப்போது அவர் வந்து பசி தாகம் தூக்கம் எதை பற்றியும் ஒரு புறப்படுத்தல, அவருக்கு பசியோ இல்லை தாகமோ தூக்கமோ, அந்த அளவுக்கு அவர் பகவானுடைய நாமத்தில் ருச்சியை அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கார். அப்போது அந்த வழியாக வந்து ஒரு இடையர்க்குள்ள சிறுவன், ஆயர்க்குள்ள சிறுவன் வந்து ஒரு பானையில் பால் எடுத்துன்னு வர்றார். எடுத்துட்டு வந்து பாபாஜி நீங்கள் இங்கே வந்து ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கீங்களோ நீங்கள் அப்படின்னு அந்த பையன் கேட்குறார். அப்போது மாதவேந்தர் புரி கேட்குறாரு, உனக்கு எப்படி தெரியும் நான் சாப்பிட்லன்னு, நான் வந்து பகவான் நாம உச்சரிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எதுவும் வேணாம், நான் இப்படி இருந்துக்கிறேன். இல்லை இல்லை பாபாஜி, இந்த இடத்துல பிருந்தாவனத்தில் வந்து உங்களை மாதிரி பாபாஜிலாம் வந்து மதுகரி அதாவது பிக்ஷை எடுத்துன்னு போய் ஏதாவது ரொட்டியோ தான் சாப்பிடுவாங்க, பால் சாப்பிடுவாங்க, இங்கே வந்து யாருமே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, இங்கே வந்து பிருந்தாவனத்தில் வந்து யாருமே சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, ஏதாவது பிரசாதம் சாப்பிடுவாங்க. அப்போது உனக்கு எப்படி தெரியும் நான் சாப்பிட்லன்னு அப்படின்னு மாதவேந்தர் புரி அந்த பையன்ட்ட கேட்குறாரு. இப்போ அந்த பையன் சொல்கிறாரு, இங்கே இருந்த பக்கத்தில் இருந்த அந்த பெண்கள்லாம் தண்ணி எடுக்க, இந்த குளத்தில் தண்ணி எடுக்க வந்த அந்த கோபி அந்த பெண்கள்லாம் வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு. எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுட்டு வட்டாரத்தில் யாருமே வந்து பட்னி இருக்கக்கூடாது, அதனால தான் நான் வந்து பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த பாலை குடிங்க, இந்த பாலை குடித்து இந்த பானை இங்கேயே வச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போகிறாரு. தம்பி தம்பி இருப்பா, உன் பேர் என்ன அப்படின்றதும், என் பேர் வந்து கோபால், என்னுடைய பேர் வந்து கோபால், நான் இப்போ வரேங்க, நீங்கள் இந்த பாலை குடிச்சிட்டு பானையை பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு அந்த பையன் ஓடிடுறார். மாதவேந்தர் புரியும் அந்த பாலை பருகி ரொம்ப சந்தோஷத்தில், சுவையான பால் அது, ரொம்ப அற்புதமான சுவை. அந்த பாலை பருகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நாமம் ஜபிச்சுட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் அப்படியே தன்னை மறந்து கண் அசர்றார். கண்ணை அசர்ந்த உடனே அந்த கனவுல அந்த பையன் வராரு, இந்த பால் கொண்டு வந்த பையன் வராரு. மாதவேந்தபுரி மாதவேந்தபுரி எந்திரிங்க எந்திரிங்க, இங்க பக்கத்துல வந்து அவர் ஒரு இடத்துக்கு அழைச்சின்னு போறாரு. அந்த கனவுல அந்த இடத்த காமிக்கிறாரு, ஒரு சுத்தி புதரா இருக்கு, புல் தலைவ புல் முச்செடிகள்லாம் மூடி ஒரு புதர், அந்த இடத்துக்கு அழைச்சின்னு போறாரு. மாதவேந்தர்புரி, என்னுடைய பேரு கோபால், பாருங்க நான் வந்து இங்க இந்த இதுல வந்து ரொம்ப உஷ்ணத்துல இந்த இதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் வந்து நான் தான் இந்த கோவர்த்தன மலையை உயர்த்தின கிரிதாரி, அதனாலதான் என்ன எல்லாரும் கோவிந்தன் கோபால்னு கூப்பிடுவாங்க. என்னை வந்து என்னுடைய பேரன் வஜ்ரநாபன் வந்து இங்கே 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவர்த்தன மலையில் என்னை பிரதிஷ்டை பண்ணாரு. அதுக்கப்புறம் பூஜாரிகள்லாம் என்னை வந்து ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. முகலாயர்கள் படையெடுப்பில் வந்து இந்த பூஜாரிகள்லாம் பயந்து போய் என்னை வந்து இந்த புதரில் மறைச்சி வச்சுட்டு அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை யாருமே கவனிக்கவே இல்லை. நான் இங்கே வந்து சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு வந்து தாகமாக இருக்குது, எனக்கு உஷ்ணமாக இருக்குது, எனக்கு வந்து சில குளிர்லையும் மலையிலையும் பனிலையும் நான் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் இவ்வளோ நாளும் வந்து உங்களுடைய உதவிக்காக தான் காத்துட்டு இருந்தேன், ஏன்னா இந்த கைங்கரியை உங்களால் தான் பண்ண முடியும். அதனால நான் வந்து மாதவேந்தபுரி, நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். சீக்கிரமாக என்னை வந்து இங்கிருந்து எடுத்து கோவர்த்தன மலையில் பிரதிஷ்டை பண்ணி ஆராதனைக்கு ஏற்பாடு செய், அபிஷேகம் செய், எனக்கு உணவு பண்டங்களை வந்து நிவேதனம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த கோபாலன் வந்து மாதவேந்தபுரி இடத்துல பேசுகிறார். உடனே மாதவேந்தபுரி தன்னுடைய நினைவுக்கு வந்து பார்க்குறாரு. அவர் இவ்வளோ இந்த அந்த கனவுல கண்ட விஷயங்கள்லாம் வந்து ஞாபகப்படுத்திட்டு அங்கே பக்கத்தில் இருந்த விரஜவாசிகள், அந்த தாமத்தில் இருந்த விரஜவாசிகள்லாம் கூட அழைச்சிட்டு அந்த கரெக்டாக அந்த புதர் இருக்கிற இடத்துக்கு போகிறார். அங்கே மெதுவாக தோண்ட சொல்கிறார், மெதுவாக தோண்டுங்க, காயம் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மெதுவாக தோண்டும்போது அந்த விக்கிரகம், அழகான விக்கிரகம் வந்து கோபால் விக்கிரகம் வந்து கிருஷ்ணாவுடைய விக்கிரகம் அங்கே கிடச்சிது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்த கோபால் வந்து ரொம்ப வருஷங்களாக வந்து தரிசனம் பண்ணாமல் எங்கே இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாமல் அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அதை வந்து மாதவேந்தபுரி மூலமாக வந்து திரும்பவும் பகவான் வந்து தன்னை ஆராதிக்கூடிய சேவையை வந்து எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்குறாரு. அப்போ மாதவேந்தபுரி வந்து உடனே அந்த விக்கிரகத்தை பத்திரமா எடுத்து கோவர்த்தன மலை மேலே உச்சியில் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு. தன்னுடைய பிராமணர்கள்லாம் கூட கூட்டிகிட்டு தன்னுடைய சீடர்கள் அவங்களுக்கு தீட்சை கொடுத்த சீடர்லாம் அடிச்சுன்னு போய் மேலே இந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. பிரதிஷ்டை பண்ணோடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோபால் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மலை போதரில் இருந்ததுனால அவருக்கு உடல்லாம் ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, சரியான அவரை குளிச்சு படுத்தணும் நம்ம, அதனால் நிறைய பால் எடுத்துகிட்டு வாங்க, அவருக்கு நம்ம திருமஞ்சனம் அபிஷேகம் செய்வோம் சொல்லிட்டு அந்த கிராமத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அவங்க வீட்டில் போய், ஏன்னா அங்கே பிருந்தாவனத்தில் வந்து கோகுலத்தில் எல்லார் வீட்லேயும் பசுக்கள் இருக்கும், அப்போ எல்லாரும் அவங்க வீட்டிலேருந்து பசுக்களுடைய பாலை கறந்து எடுத்து வந்து லிட்டர் கணக்கான பால்கள், 1000க்கும் மேற்பட்ட லிட்டர் பால்கள் வந்து கோபாலுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறாங்க, திருமஞ்சனம் செய்கிறாங்க. பால், தயிர், தேன், நெய் போன்ற பல பல திருமஞ்சன பொருட்களால் அபிஷேகம் செய்து கோபாலுடைய உடலை குளிர்விக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோபாலுக்கு அலங்காரம் வஸ்திரங்கள்லாம் பண்ணிவிட்டு அங்குள்ள ஊர் கிராமத்து ஜனங்கள்லாம் வந்து நிறைய பலகாரங்கள், பால் பலகாரங்கள், ரைஸ், தால், அரிசி, சாம்பார், கூட்டு, பொரியல், பாயசம், இந்த மாதிரி விதவிதமான பலகாரங்களை வந்து பகவானுக்கு படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாதவேந்தர்புரி வந்து அந்த ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு அங்கே ஒரு பிரம்மாண்டமான கோயில் எழுப்புறதுக்காக ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ பல பல இடங்கள்லேருந்து பல பல கிராமங்கள்லேருந்து வந்து நிறைய பக்தர்கள் வந்து அந்த கோயில் உற்சவத்தில் வந்து கலந்துக்கிறாங்க. பிரம்மாண்டமான கோயில் எழுப்பப்படுது. அதுக்கப்புறம் தினம் தினம் வந்து ரொம்ப விமர்சையாக வந்து பகவானுக்கு நிவேதனம் போகா வந்து செய்யப்படுது. இப்படி இந்த கோயில் கும்பாபிஷேகம்லாம் செய்து பகவானுக்கு வந்து அன்னக்கூட்டா விதவிதமான பலகாரங்களை செய்து பகவானுக்கு வந்து மாதவேந்தபுரி சமர்ப்பிக்கிறாங்க. அது தெரிஞ்சவுடனே இந்த மாதிரி கோபால் விக்கிரகம் வந்து பயிற்சி செய்யப்பட்டு எல்லாரும் ஆராதிக்கிறாங்க தெரிஞ்சவுடனே சுற்று வட்டாரில் உள்ள அனைத்து கிராமங்கள்லேருந்து வந்து ஒரு நாள் எங்களுக்கு கைங்கறி கொடுங்க, ஒரு நாள் நாங்கள் செய்கிறோம், ஒரு நாள் நாங்கள் திருமஞ்சனம் பண்ணுறோம், ஒரு நாள் நாங்கள் வந்து பகவானுக்கு போகா படைக்கிறோம்னு சொல்லிட்டு எண்ணற்ற பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. இப்படி ஒரு நாளும் ஒரு கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கும் பக்தர்களுக்கும் இந்த கைங்கரியத்தை வந்து மாதவேந்தபுரி வந்து சரியாக பிரித்து கொடுக்குறாரு. ரொம்ப சிறப்பாக அந்த உற்சவமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு நாள் திரும்பவும் கோபால் வந்து மாதவேந்தபுரிய கனவுல வந்தார். மாதவேந்தபுரி, நீ இவ்வளவெல்லாம் அபிஷேகம் பண்ணி என் உடம்புல உஷ்ணம் தனியில, எனக்கு சந்தனம் போடணும் உடம்புல, மலையை சந்தனம் வந்து நீலாச்சல மலையில போய் இந்த மலையை சந்தனம் எடுத்துட்டு வந்து என் உடம்புல போட்டாதான் என் உஷ்ணம் தனியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபால வந்து மாதவேந்தபுரிட்ட சொல்றாரு. அது உன்னாலதான் முடியும், நீ தான் அந்த கைங்கரியத்தை பண்ண முடியும், அதனால தயவுசெய்து உடனே போய் அந்த மலையா சந்தனத்தை எடுத்துட்டு வந்து என் உடம்புல போடு, எனக்கு ரொம்ப உஷ்ணமா இருக்குன்னு சொல்றாரு. திரும்பவும் மாதவேந்தபுரி தன்னுடைய கனவுலேருந்து நினைவுக்கு வந்தோடனே கோபாலுடைய கட்டளை எடுத்துக்கிட்டு அந்த சீடர்களை வந்து பிராமணர்களை வந்து இந்த கோயிலை நிர்வாகம் பண்ண சொல்லிட்டு சரியான நேரத்தில் எப்போ பூஜைகள் நடைபெறணும், எப்பப்ப நிவேதனம் நடைபெறணும், எப்பப்ப திருமஞ்சனம் நடைபெறணும் அப்படிங்கிற அந்த கோயிலுடைய நிகழ்ச்சிகளை வந்து சரிவர ஏற்பாடு செய்துட்டு மாதேந்திர புரி வந்து யாத்திரை கிளம்புறார். நீலாச்சலம், அதாவது ஜெகநாத புரிக்கு வந்து நீலாச்சலத்துல வந்து அந்த மலைய சந்தனம் சந்தனத்தை எடுத்துட்டு வர்றதுக்காக வர்றார். இப்படி மாதேந்திர புரி வந்து விருந்தாவனத்திலேருந்து ஜெகநாத புரி வரைச்ச வர வழியில ரெமுனான்னு ஒரு இடம், பலசோர், பலசோர்னு சொல்லிட்டு ரெமுனா, இந்த ரெமுனாங்கிற கிராமம் ஒரு அழகான சின்ன கிராமம். பலசோர் இப்போ அந்த இடம் இருக்கு, பலசோர்ங்கிற டிஸ்ட்ரிக்ட். நம்ம ரயில் ட்ரெயின்ல போகும்போது பலசோர்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரும். பலசோர்ல இறங்கிட்டு ரெமுனாங்கிற கிராமத்துல போனா கோபிநாதர்னு ஒரு அற்புதமான கோயில், கிருஷ்ணனுடைய கோயில், ரொம்ப அற்புதமான கோயில் கோபிநாதர் கோயில் அங்க இருக்கு. அந்த கோயில்ல போய் பகவான் வந்து மாதேந்திர புரி சேவிக்கிறார். கோபிநாதரை சேவிக்கும் போது மாதேந்திர புரிக்கு அவ்வளவு சந்தோஷம், தன்னுடைய பகவானுடைய இந்த புல்லாங்குழல் ஏறி அந்த சாமசுந்தர ரூபத்தை கண்டோன்னே மாதேந்திர புரி வந்து ரெண்டு கையில வருத்திட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கீர்த்தனை பாடிட்டு கோபிநாதரை சேவிக்கிறாரு. அப்போ கோபிநாதரை சேவிக்கும் போது கோபிநாதருக்கு வந்து கீர், அந்த பானையில வந்து பாத்தீங்கன்னா அமிர்த கேலின்னு சொல்லுவாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வீகமான சுவை கொண்ட அந்த கீர் வந்து பால் பாயசம் வந்து பகவானுக்கு படைக்க போறாங்க. அப்போ பகவானுக்கு அந்த 12 பானையில பாயசம் எடுத்துட்டு போகும்போது மாதவேந்திர புரி பாக்குறாரு. மாதவேந்திர புரி பார்த்தோன்னு என்ன நினைக்கிறாரு, இங்க கோபிநாதருக்கு என்ன நிவேதனம் செய்யறாங்களோ அதே போல நானும் இவன் கோபாலுக்கு செய்வேன். அப்ப எனக்கு அது கொஞ்சம் கிடைச்சதுன்னா அதை சுவை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதே சுவையில வந்து என்னுடைய கோபாலுடைய ரொம்ப கோபாலுக்கு வந்து இந்த பல இந்த ஒரு பிரசாத இந்த போகாவை வந்து நான் நிவேதனம் செய்வேன் அப்படின்னு நினைக்கிறார். உடனே அப்படி நினைத்த மாத்திரத்திலே வந்து மாதவேந்திர புரி தன்னை கடிந்து கொள்றாரு. ஆஹா, நான் இன்னொரு அபராதம் செய்து விட்டேன், நான் ஒரு மிகப்பெரிய அபராதி குற்றவாளி, பகவானுக்கு போகா நைவேத்தியம் செய்யக்கூடிய நேரத்துல நான் சுவைத்து பார்க்கணும்னு நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தன் மனசு நொந்து போய் ரொம்ப வேதனைப்பட்டு அங்கிருந்து கோயிலை விட்டு வெளியில போயிடுறாரு. கோயில விட்டு வெளியில போய் ரொம்ப வேதனையோட ஊர் எல்லையில வந்து ஒரு மார்க்கெட்ல ஒரு மார்க்கெட்ல வந்து வீதியோரமா வந்து அங்க அமர்ந்துட்டு தன்னை ரொம்ப கடிஞ்சுக்கிறாரு. சே, நான் இப்படி ஒரு மோசமான ஒரு சிந்தனை உள்ளவனாயிட்டேனே, பகவானுக்கு போகா வந்து நைவேத்தியம் செய்யும் பொழுது நான் பருகி பார்க்கணும்னு நினைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி தன்னை ரொம்ப நொந்துக்கிறார். இந்த மாதிரி அவர் அங்கே வருத்தப்பட்டு உட்காந்துருக்காரு. இந்த பூஜாரி வந்து போகாலாம் நைவேத்தியம் பண்ணிட்டு கோயிலெலாம் பூட்டிட்டு நைட்டு தூங்க போயிடுறாரு. அந்த தூக்கத்தில் வந்து கோபிநாத் வந்து அந்த பூஜாரி எழுப்புறாரு. ஏய் பூஜாரி, பூஜாரி எந்திரி எந்திரி, என்ன நீ தூங்கிட்டு இருக்க, நீ கவனிக்கலையா, நீ நைவேத்தியம் பண்ண 12 பானையில் ஒரு பானை எடுத்து நான் ஒழிச்சு வச்சிருக்கேன் என் சதர் பின்னாடி, என்னுடைய பக்தன் மாதேவேந்திர பூரி வந்திருக்காரு, அவருக்கு கொண்டு போய் கொடு, அவர் பாவம் ஒரு குற்றமும் செய்யலை, அவரு அவர் எனக்கு தான் நைவேத்தியம் செய்யணும்னு நினைச்சாரு, ஆனால் அதுவே வந்து தான் வந்து ரொம்ப தவறா நினைச்சுதான் நினைச்சிட்டு அவர் வருத்தப்பட்டு இருக்காரு. ஒரு தூய்மையான வைஷ்ணவர், மிக உன்னதமான பக்தர், இந்த பிரசாதத்தை கொண்டு போய் அவருக்கு நீ கொடுக்கணும், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு பூஜாரி கனவுல வந்து கோபிநாத் சொல்றாரு. உடனே பூஜாரி வந்து தன்னுடைய தூக்கத்தை எழுதிட்டு அவசரமா குளிச்சுட்டு போய் கோயிலை திறந்து ஆல்டரை திறந்து உள்ள போய் தேடுறாரு, எங்கேயும் இல்லை. பின்னாடி போய் பார்த்தா கோபிநாத் சதருக்கு பின்னாடி அவர் அங்கவஸ்திரத்துக்கு பின்னாடி ஒரு பானை எடுத்து ஒழிச்சுட்டு இருக்கேன். இப்பேற்பட்ட பக்தரா மாதவேந்திர புரி, தன்னுடைய பக்தனுக்காக கீரே வாயசிலே திருடி ஒழிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதவேந்திர புரிக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீரை எடுத்துட்டு பூஜாரி ஓடி வராரு. ஓ மாதவேந்திர புரி எங்க இருக்கீங்க, மாதவேந்திர புரி எங்க இருக்கீங்க, பாருங்க உங்களுக்காக கோபிநாத் வந்து கீரை எடுத்து வச்சிருக்காரு, கீரை திருடி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா பக்கம் தேடிட்டு வராரு. அப்போ மார்க்கெட்ல ஒரு ஓரமா வந்து மாதவேந்திர புரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடய வேதனையும் பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்காரு. அப்போ பூஜாரி வந்து அவருடைய தேஜஸை பார்த்தோன்னே இவர் தான் மாதவேந்திர புரியா இருக்கும்னு ஓடி வந்து சாஷ்டகம் நமஸ்காரம் பண்றாரு. பானை கொடுத்துட்டு மாதவேந்திர புரி இவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணவரா, பாருங்க உங்களுக்காக கோபிநாத் வந்து ஒரு கீரை தள்ளி வச்சுருக்காரு. அதை கேட்ட உடனே மாதவேந்திர புரி அவ்வளோ ஆச்சரியம் வந்துடும், என்னது எனக்காக வந்து கோபிநாத் கீரை தள்ளி வச்சிருந்தாரா, ஆமாமா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, அவருடைய கட்டளை, நீங்க இந்த கீரை வந்து உங்களுக்கு இந்த மகாபிரசாதம் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னதும் மாதவேந்திர புரி அந்த பானை வாங்கிட்டு அந்த கீரை எடுத்து பருகிறாரு. அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ சுவை, ஒரு பறிக்க விடாம முழு பாயசத்தை வந்து மாதவேந்திர புரி உட்கொள்றாரு. உட்கொண்டுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அந்த முழு பாயசத்தை மட்டும் சாப்பிடல, அந்த பானையை உடச்சி வச்சுட்டு தினமும் ஒரு ஒரு மட்பாண்டங்களையும் உண்டார். ஏன்னா அந்த பானை உட்பட வந்து கோபிநாதருடைய கரங்கள் பட்டதுனால அதுவும் ஒரு மகாவுடைய மகாபிரசாதம் சொல்லிட்டு மாதவேந்திர புரி புலகாகிதம் அடைகிறார். மிக உன்னதமான ஆனந்தம் அடைகிறார் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு. இதே போல நான் என் கோபாலுக்கும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அது மட்டும் இல்ல, அன்று முதல் தன்னுடைய பக்தனுக்காக பாயசத்தை தீடி வச்சதுனால அந்த கோபிநாதர் வந்து கீர்ச்சோர் கோபிநாதர் அப்படிங்கிற திருநாமத்தினால் அழைக்கப்படுறார். இப்போ அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீர் பிரசாதம் தினமும் பகவானுக்கு நைவேத்தியம் செய்கிறாங்க. அங்கே அவருக்கு திருநாமம் வந்து கீராச்சோரா கோபிநாதர் அப்படின்னு சொல்லிட்டு பகவானால் பகவானுடைய அந்த திருநாமம் வந்து பக்தர்களால் அன்போடு அழைக்கப்படுறார். ஸோ இப்படி வந்து மாதவேந்தபுரி இந்த பிரசாதம் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பி ஜெகநாத்பூரி வர்றார். ஜெகநாத்பூரியில் வந்து ஜெகநாதர் சேவிச்சோடனே ரொம்ப ஆனந்தத்தில் வந்து மாதவேந்தபுரி ரெண்டு கைகளும் உயர்த்தி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவான் நாமத்தை வச்சிருச்சுட்டு பகவான் தரிசனம் பண்ணுறாங்க. மாதவேந்தர்பூர் என்ன நினச்சாருன்னா, நம்ம வந்து அங்கே வந்து நமக்காக கோபிநாதர் வந்து கீர் திருடினாரு அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம புகழ் எல்லாருக்கும் பரவி நம்மளை நிறைய பேர் தரிசனம் பண்ண வந்துடுவாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடாதுன்னு அங்கேருந்து வேகமாக ஓடி வர்றார். இதுதான் வந்து ஒரு தூய வைஷ்ணவர். ஒரு சுத்த பக்தர் வந்து என்றைக்குமே பெயர் புகழெலாம் விரும்ப மாட்டார். அவர் என்றைக்குமே வந்து தன்னை வந்து ஒரு சாதாரண கடைநிலை பக்தனாக தான் தன்னை நினச்சிக்குவார். ஒரு சில பிரபுபாதர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற உலக நாடுகளில் பிரயாணம் செய்து பல இடங்களில் உள்ள பக்தர்கள் உருவாக்குனார். ஆனால் எப்பவுமே அவர் என்ன சொல்வார்னா, இது என்னுடைய குருவோடைய கருணை, நான் ஒரு சாதாரண கருவி தான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு தூய பக்தர் என்றைக்குமே வந்து தனக்கு பிரதிஷ்டா லாபம் இதில் அது பூஜா லாபம் பிரதிஷ்டா இதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு வந்து பேர் கிடைக்கணும், எனக்கு புகழ் கிடைக்கணும், என்ன எல்லாரும் புகழணும், ஆ இவ்வளோ பெரிய பக்தரா பகவானாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர், பகவானே அவருக்கு மகாபிரசாத திருடி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகழை வந்து அவர் விரும்பாததுனால அங்கேருந்து ஓடி வந்துடுறார் ஜெகநாத்பூரிக்கு. ஆனால் பகவான் எப்பேற்பட்டவர்னா, தன் பக்தன் புகழை விரும்பலனா கூட அவனுடைய புகழை உலகம் முழுவதும் பரப்பிடுவார். உதாரணத்துக்கு பிரபுபாத் புகழே விரும்பலை, ஆனால் பிரபுபாடைய புகழை வந்து உலகம் முழுவதும் பகவான் பரப்பிட்டார். ஹனுமான்ஜி வந்து எந்த புகழை விரும்பாமல் ராமருக்கு ஒரு சாதாரண கைங்கரியம் பண்ணதான் நினச்சி பண்ணார். ஆனால் ராமர் என்ன சொன்னாங்க, ராமாயணம் இருக்கிற வரைக்கும் ஹனுமானுடைய புகழ் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஹனுமான் ராமரை விட ஹனுமான நிறைய பேர் பூஜிக்கிறாங்க. அப்போ பகவான் வந்து தன்னை விட தன் பக்தனுக்கு நிறைய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். இப்போ மாதவேந்து பூரி பூரி வர்றதுக்குள்ள அவருடைய புகழ் பூரி வந்துடுது. அப்போ இப்போ இவருதான் மாதவேந்து பூரியா தெரிஞ்சுட்டு எல்லாரும் வந்து அவரை நமஸ்கரிக்கிறாங்க, அவரை வந்து அவர்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க, அவருடைய ஆசீர்வாதம் கேட்டு நிற்காங்க. அப்போ உடனே அந்த ராஜா வந்து நீங்கள் வந்து உங்க கைங்கரியம் வந்து நல்லபடியாக நடக்கணும், நானும் ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் போய் சந்தனம் எடுத்துன்னு வாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து அந்த நேரத்தில் முகலாயர்களுடைய ஆட்சி இருந்ததுனால அவர் இடத்துலேருந்து என்னோட சந்தனத்தை கொண்டு போகிறது அவ்வளோ எளிமையான காரியம் இல்லை. ராஜா வந்து கடுதாசி லெட்டர்லாம் கொடுக்குறாங்க, இந்த இதெல்லாம் எடுத்துன்னு போங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, கொஞ்சம் ஆட்களையும் கூட அனுப்புகிறாங்க, கொஞ்சம் காவலாளியும் கூட அனுப்பிச்சுட்டு சந்தனம் எடுத்துன்னு வரதுக்காக வராங்க. இப்படி மாதவேந்தர்பூரி வந்து அந்த காவலாளியில் கூட கூட்டின்னு போய் மலையாள சந்தனம் மலையாள சந்தனம் நிறையா சந்தனம் கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோ சந்தனம் எடுத்துட்டு அவர் அங்கேருந்து திரும்ப வர்றார். திரும்ப வரும்போது வர வழியில் திரும்பவும் கோபிநாதரை சேவிச்சு அவருடைய ஸ்மரணத்தில் இருக்காரு. கோபிநாதருடைய பிரசாதம் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து தங்கியிருக்காரு. அப்போது பகவானுடைய சேவைக்காக பகவானுடைய கைங்கரத்துக்காக பகவானை திருப்திப்படுத்துங்கிற ஒரே நோக்கத்துக்காக பகவானை குளிர்வுக்கணுங்கிற நோக்கத்துக்காக பகவானுடைய கைங்கரியம் தான் பிரதானங்கிற நோக்கத்துக்காக மாதவேந்தர்பூரி வந்து எண்ணற்ற அசௌகரியங்களை ஏற்றுக்கிட்டார். ரொம்ப தூரம் நடந்து போகணும், சரியான பிரசாதம் கிடைக்காது. இப்போ நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது யாத்திரை போனால் உடனே பிரசாதம் சரியாக கிடைக்குமா, அக்கோமடேஷன் இடம் தங்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குமா, இதெல்லாம் ரொம்ப கன்சல்ட் பண்ணுவோம், ரொம்ப தீவிரமாக பார்த்துட்டு அதையும் மீறி கூட சில அசௌகரியங்கள்லாம் ஏற்படும். அப்போ நம்ம வந்து இந்த யாத்திரை ஏற்பாடு பண்ணுறோம் கடிஞ்சுக்குவோம், என்ன பிரபு நீங்கள் சரியாக பிரசாதம் ஏற்பாடு பண்ணல, சரியாக தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணல, இப்படி சின்ன சின்ன விஷயம் தான். இத்தனைக்கும் இந்த காலத்தில் நவீன காலத்தில் நிறைய வசதிகள் இருக்குது. ஆனால் இப்போ மாதவேந்தபுரி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து தான் போகணும். அவர் ரொம்ப தூரம் நடந்து போனார். எங்கே பிருந்தாவனம் எங்கே இருக்குது, ஜெகநாத்பூரி எங்கே இருக்குது, இப்போ தூரம் நடந்து வந்தார். அவ்வளோ தூரம் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து வந்து இந்த அசௌகரியங்கள்லாம் இது வந்து அவர் அசௌகரியமாக நினைக்கல, இது பகவானுடைய கைங்கரியம்னு நினச்சார். அப்படி தன்னுடைய பக்தன் வந்து பகவானுடைய கைங்கரியத்துக்காக எதையும் செய்ய வந்து எல்லா விதமான கஷ்டங்களையும் பக்தன் ஏற்றுக்க தயார் இருக்கார். அப்போ பகவான் என்ன பண்ணாரு, என்னுடைய பக்தன் இன்னும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவர் வந்து கோபிநாதர் வந்து அந்த கோபிநாதர் கோயில் இருக்கும்போது திரும்பவும் கோபாலன் மாதவேந்தபுரிய கனவுல வந்தார். மாதவேந்தபுரி கோபால் சொல்றாரு, மாதவேந்தபுரி நீ வந்து இந்த சந்தனம் எல்லாம் இருக்குல்லையா, அது கோபிநாதருக்கு அப்ளை பண்ணிருக்கு. ஏன்னா கோபிநாதருக்கு போட்டுருக்கு போட்டுக்கோ, கோபிநாதர் நானும் வேற இல்லை, நீ கோபிநாதருக்கு போட்டாலே நான் குழுமி ஆடி வந்தேன். உடனே மாதவேந்தபுரி கனவுல இருந்து எழுந்திரிச்சு பூஜாரியெல்லாம் வர வச்சு சந்தனத்தெல்லாம் அரைச்சு அது கோபிநாதருடைய மேனிக்கு சந்தன காப்பு பண்ணாங்க. இப்போ சந்தன காப்பு வந்து கோபிநாதர் மேனிக்கு பண்ணோடனே கோபாலும் ரொம்ப திருப்தி அடைந்தாங்க. ஸோ இந்த கைங்கரியம் வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள அன்பு பரிமாற்றம் எவ்வளவு ஆழமானது. பக்தன் வந்து பகவானுக்காக எல்லா அசோகைகளையும் ஏற்றுக்க தயாராக இருக்காங்க, 24 மணி நேரம் சேவை பண்ண தயாராக இருக்காங்க, அவ்வளவு தூரம் அன்பு பரிமாற்றம் செய்கிறாங்க. பகவானும் வந்து தன் பக்தன் வந்து கஷ்டப்படக்கூடாது, அவன் வந்து சீக்கிரமாகவே நல்ல அவனுடைய சேவை வந்து நல்லபடியாக இருக்கணும், நிறைய பேருக்கு அது அந்த உணர்வு கிருஷ்ண உணர்வு போய் சேரணும் அப்படின்னு பகவானும் பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். இப்படி வந்து மாதவேந்திர புரியோடைய லீலை வந்து மிக உன்னதமான லீலை. இந்த லீலையை வந்து சைதன்ய மகாபிரபு வந்து நித்யானந்த பிரபு அந்த பக்தர்களுக்கெல்லாம் வந்து அவருடைய திருவாயிலேயே மாதவேந்திர புகழ் பாடுறாங்க. ஸோ இப்படி பகவானே வந்து புகழ்கிற அளவுக்கு மிக உன்னதமான பக்தர் ஸ்ரீபாத் மாதவேந்திர புரி. அதனால் மாதவேந்திர புரியோடைய அன்பு, அவருடைய பக்தி, அவருடைய சேவை, மனப்பான்மை இதெல்லாம் வந்து மிக மிக உன்னதமானது, மிக மிக உயர்ந்தது. அவர் 24 நேரம் கிருஷ்ணருடைய சிந்தனையும் சேவையிலையும் இருக்கக்கூடியவர். அதனால் அவர் வந்து இந்த உடலை உடைச்ச கூட பகவான் நினச்சிட்டு அவர் தன்னுடைய சீடர்களை வந்து கிருஷ்ண உணர்வில் இருத்தினாங்க. அவங்களும் வந்து மாதவேந்திர உடலை உடைச்ச வந்து ஈஸ்வரபுரி வந்து பகவானின் நாமங்களை கீர்த்தனை செய்தாங்க. அதுக்கப்புறம் மாதவேந்திரபுரி வந்து ஈஸ்வரபுரியை சைத்தன்ய மாதத்தை அனுப்பிச்சு வச்சாங்க. மாதவேந்திரபுரி தன்னுடைய உடலை விட்டு அவர் திரும்பவும் கிருஷ்ணருடைய நித்தியமான நிலையில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து மாதவேந்திரபுரியோட பிரார்த்தனை செய்வோம், நமக்கு வந்து அவருடைய பக்தி, அவருடைய டெடிக்கேஷன், அவருடைய சரணாகதி, அவருடைய சேவை மனப்பான்மை, அவர் கிருஷ்ணன் மேலே வைத்த அன்பு, இதில் வந்து ஒரு கடுகளவு ஒரு சிறிய தூசி நமக்கு கிடைச்சா கூட நம்மளும் வந்து கிருஷ்ணனோட முன்னேற்றம் அடைவோம். அதனால் மாதவேந்திரபுரிய கருணை இருந்தால் தான் நமக்கு சைத்தன்ய மகாபிரபு கருணை கிடைக்கும், கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும், பகவான் மேலோட தூய்மையான அன்பு ஏற்படும், நாமத்தில் ருச்சி ஏற்படும். அதனால் நம்ம மாதவேந்திரபுரிய இடத்துல பிரார்த்திப்போம், நமக்கு வந்து ஸ்திரமான மனது இருக்கணும் கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்கிறதுல. நாமம் ஜபிக்கும் போது மனம் வந்து அலைப்பாயக்கூடாது, மனம் ஒருநிலைப்படணும், பகவானுடைய சிந்தனையில் இருக்கணும், மேலும் மேலும் நம் கிருஷ்ணவர்களோட முன்னேற்றம் அடையணும், பகவான் மேலே ஒரு தூய்மையான அன்பை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கு ஸ்ரீபாத் மாதவேந்திரபுரி இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், அவருடைய கருணையை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீ மாதவேந்திரபுரிக்கு ஜெய். ஸ்ரீ கீர்த்தகிராச்சார கோபிநாத் கி ஜெய். ஸ்ரீ கோபால் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஜெய் கோபிரேமானந்த்.